நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சருப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்றைய சத்சங்கம் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை சென்ற 2 வாரங்களாக 4 வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக அமைகின்றது. கடைசி வகுப்பில் நாங்கள் பார்த்ததை மீள்பார்வை செய்து இன்றைய வகுப்புக்குள் நுழைவோம். கடைசி வகுப்பில் நாங்கள் என்னத்தை பார்த்தோம் என்றால், உயிரை பற்றி விளக்கம் பார்த்தோம். அடிப்படை கருத்து சைவ சித்தாந்தத்திலிருந்து அதில் என்ன மாதிரி அதை பார்த்தோம் என்றால், அறிவித்தாலும் அறிய மாட்டாது என்பது பாசமாகவும், அறிவித்தால் அவையை அறியக்கூடியது பசுவாகவும், அறிவிக்காமலே அறியக்கூடியது அது பதியாகவும் வரையறுக்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம் என்றால், உயிரின் 3 நிலைகள் என்று பார்த்தோம். அவை பேருயிர், அது பதிக்குரியது, சிற்றுயிர், அது பசுவுக்குரியது, உயிரற்ற தன்மை, அது பாசத்துக்குரியது, சடப்பொருள் என்று பார்த்தோம். அதற்கு பின்னால் பார்த்தோம், உயிர் என்றால் என்ன என்று பார்த்தோம். அதற்கு விளக்கம் கண்டோம், அறிவு இச்சை செயல் இந்த 3 அமைந்தது உயிர், இந்த 3 உயிருக்கும் ஒன்று என்று பார்த்தோம். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டோம், கடவுள் உயிரா உயிரற்றவரா என்று. நிச்சயமாக உயிர்தான், உயிரற்றவர் என்றால் சடப்பொருள். ஆகவே அதற்கும் ஒரு சிறு பதிலை கண்டோம். அடுத்ததாக இந்த அறிவு இச்சை செயல் எங்களுடைய உயிர்களுக்கு உண்டு. அதேபோல் இறை நிலைக்கு ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி உண்டு என்பதை பார்த்தோம். 2 ஒன்றுதான் என்பதையும் பார்த்தோம். 2 நிலைகளில் அது இருக்கின்றது. ஆனால் இந்த 2 நிலைகளுமே ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் பொருந்தும் நிலைகள் என்பதையும் பார்த்தோம். அப்போது ஒரு கேள்வி வந்தது, இறைவனுக்கு இச்சை இருக்கா? அதை என்னென்று அப்படி சொல்ல முடியும்? இறைவன் இச்சையற்றவர், பாசமற்றவர். ஆகவே அவருடைய குணங்களில் இச்சை இல்லையே என்ற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் நிச்சயமாக இவை ரெண்டு நிலைக்கும் பொருந்தும் என்று சொன்னபடியால், அந்த இச்சையை இறைவன் எப்படி இச்சை படுகின்றார் என்பதை சைவ சித்தாந்தத்தில் அழகாக கூறப்படுகின்றது. அதாவது, எல்லா உயிர்களும் பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்பதே கடவுளின் இச்சையாக கொடுக்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே கடவுளுக்கு இச்சை இருக்கென்பதை நாங்கள் வைக்க வேண்டும். ஆனால் அந்த இச்சை என்னென்றால், எங்களுடைய உயிர்கள் ஆன்மாக்களை ஈடேற்ற பண்ணுவதுதான் அந்த இச்சையே தவிர அவருடைய சொந்த இச்சைகள் எதுவும் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம், இந்த இச்சை செயல் ஞானத்தின் இச்சை செயல் அறிவு, இந்த மூன்றினுடைய பொருள்கள் பற்றி பார்த்தோம். அதாவது செயல் எப்படி நடக்கும் என்று பார்த்தோம். செயல் நடப்பதற்கு இச்சை இருந்தால்தான் செயல் நடக்கும் என்று பார்த்தோம். ஆகவே அடுத்ததாக இச்சை எப்படி வரும் என்று பார்த்தோம். இச்சை என்பது அறிவில் இருந்துதான் வரும் என்று உதாரணத்துடன் பார்த்தோம். ஆகவே அறிவு என்பது இச்சை செயல் ரெண்டும் கலந்ததென்றபடியால் உயிர் என்றால் அறிவு என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏனென்றால் உயிருக்குத்தான் இந்த மூன்று செயல்களும் உண்டு. இந்த இச்சை செயல் என்பது அறிவுக்குள் அடக்கம் என்றபடியால் உயிர் என்பது அறிவு, அறிவு என்பது ஞானம் என்றதை வரையறுத்தோம் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி. ஆகவே அறியும் திறனுடையதுதான் உயிர் என்ற முடிவுக்கு வந்தோம். அடுத்ததாக உயிர் ஒன்றா பலவா என்றொரு கேள்வியை போட்டோம். அந்த கேள்வி சைவ சித்தாந்தத்தில் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், உயிர் என்றால் பல. ஏனென்றால் எல்லா எல்லா உயிர்களுக்கும் எல்லா உடல்களுக்கும் உயிர்கள் உண்டு. ஆகவே அவை பல. ஆனால் இன்னொரு ஏக ஆன்மவாதம் என்று சொல்லப்படும் அத்வைதத்தில் ஆதிசங்கரால் இறைவனும் கடவுளும் இறைவனும் உயிரும் ஒன்றென்று சொல்லப்படும் கருத்தையும் அங்கு நினைத்து பார்த்தோம். அடுத்ததாக என்னத்தை பார்த்தோம் என்றால், உயிர் என்பது எண்ணத்தில் வேறுபடுகின்றது. பல உயிர்கள் என்று தெரிகின்றது, எல்லா இடமும் உயிர்கள் உண்டு. அவை எவற்றில் வேறுபடுகின்றது என்று பார்க்கும் போது அறியும் திறனில் வேறுபடுகின்றது என்று ஒரு முடிவுக்கு சைவ சித்தாந்தம் வந்திருக்கின்றது. அறிவின் திறன் என்றால் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அறியும் திறனாகிய ஞானம் வெவ்வேறு நிலைகளில் உண்டு என்பது அதன் கருத்து. அதன் பிறகு பார்த்தோம், இந்த உயிர்கள் என்ன முறையில் எல்லாவற்றையும் அறிகின்றதென்று ஆறு முறைகள் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர்களால் சொல்லப்பட்ட முறைகளை பார்த்தோம். அவை யாவென? ஒரு பொருளை உயிருக்கு அறிவிக்காவிட்டால் அதனால் அறிய முடியாது என்பது முதலாவது. இரண்டாவது, எந்த அறிவையும் உயிர் படிப்படியாகத்தான் அறியும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, உயிர் இவற்றையும் முழுமையாக அழுந்தினால்தான் அறிய முடியும் என்று பார்த்தோம். நான்காவதாக, உயிர் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் அறியும் என்று பார்த்தோம். ஐந்தாவதாக, உயிர் மறந்து நினைத்து அறியும் என்று பார்த்தோம். ஆறாவதாக, உயிர் விட்டு விட்டு அறியும் என்று பார்த்தோம். இவற்றிற்கெல்லாம் உதாரணம் மூலம் இவற்றை நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதன் முடிவில் அறிகின்றேன் என்றால் அறியாமை விலகுகின்றது என்ற ஒரு முடிவுக்கும் வந்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம் என்றால், கடந்த வகுப்பில் உயிர் அறிகின்றது, எதை அறிகின்றது என்றொரு கேள்வியை கேட்டோம். உயிர் என்னத்தை அறிகின்றது என்றால் பொருள் பற்றி அறிகின்றது. ஆகவே அடுத்த கேள்வி வந்தது, இந்த பொருள் பற்றி என்று சொல்லப்போனால் அது மூன்று நிலைகளில் இந்த உயிர் அறிகின்றது என்று பார்த்தோம். ஒன்று, உலகியலில் இருக்கும் போது உயிர் அறிபவற்றை பசு ஞானம் என்று பார்த்தோம். உயிராகிய நான் அறிவதை உலகியலில் அறிவதை பாச ஞானம் என்று பார்த்தோம். நான் என்று சொல்லி என்னுடைய உயிர் நானாக அறிவதை பசு ஞானம் என்று பார்த்தோம். அதற்கு மேலாக இருப்பதை அறியும் திறன், அது பதி ஞானம், அது இறைவனை அறியும் நிலை என்று பார்த்தோம். இந்த மூன்று நிலைகளிலும் உயிர் இவற்றை பற்றி அறிகின்றது என்று பார்த்தோம். ஆகவே அதன் முடிவில் என்னத்திற்கு வந்தோம் என்றால், கருவிகள் இல்லாமல் இந்த உயிர் எதையும் அறியலாமா என்று ஒரு கேள்வி போட்டோம். ஏனென்றால் உயிர் அறிவதெல்லாம் கருவிகளால் தான், உடலில் இருக்கும் கருவிகளால் தான் என்பது சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கருவிகள் இல்லாமல் கூட உயிர்களால் இவற்றை அறிய முடியுமா என்று பார்க்கும்போது அதற்கு ஒரு பதில் கிடைத்தது சைவ சித்தாந்தத்திலிருந்து. முடியும், அது எப்படி என்றால், திரு அருள் இருந்தால் முடியும், கருவிகள் இல்லாமல் அறியும் நிலை அது ஞான நிலை என்று பார்த்தோம். ஆகவே இங்கு திருவருளை கொண்டு வந்து கடந்த வகுப்பை முடித்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக என்ன பார்த்தோம்? இறுதியான முடிவாக உயிரை பற்றி, உயிர் எப்பவும் எதையாவது சார்ந்திருக்கும் என்று அதே போல்தான் மாறும், சார்ந்ததை வைத்துத்தான் உயிரின் இயல்பு மாறும் என்பதை முடிவாக கொண்டு வந்து பார்த்தோம். ஆகவே திருவருளில் முடித்த இந்த உயிரின் விடயங்களை, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்த விடயங்களை வைத்து இன்று திருவருளாகிய கடவுளை பற்றி சிறிது விளக்கம் பார்ப்போம். சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர்களால் தரப்பட்டதை இப்போது கடவுளை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் முறைப்படி பேராசிரியர்கள் சொன்ன விளக்கம் என்னவென்றால், கடவுளை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் சச்சிதானந்தமாக பார்க்கின்றோம் என்று வரையறுக்கின்றார்கள். சச்சிதானந்தம் என்றால் அதை பிரித்து பார்க்கும் போது சத்து, சித்து, ஆனந்தம் என்று மூன்று சொற்களால் சச்சிதானந்தம் பிரிக்கப்படுகின்றது. சத்து என்பது என்னவென்றால் இறைவன். சித்து என்பது என்னவென்றால் அறிவு அல்லது விழிப்புணர்வு என்றும் சொல்வார்கள். ஆனந்தம் என்றால் ஆனந்தம், பேரானந்தம். ஆகவே இந்த சத்து, சித்து, ஆனந்தம் சேர்ந்ததுதான் சச்சிதானந்தம், அதுதான் இறைவன் நிலை என்று பார்த்தோம். இந்த சச்சிதானந்தத்தை சைவ சித்தாந்தத்தில் எண்குணத்தான் என்று வரையறுக்கின்றார்கள். எண்குணத்தான் என்பது இறைவனின் இயல்பு. ஆகவே இந்த எண்குணத்தான் சச்சிதானந்தம் என்ற பெயரில் இறைவன் இருக்கின்றார். ஆகவே அடுத்த கேள்வி என்ன வருகின்றது என்றால், இந்த எண்குணங்களும் என்ன இறைவனுடைய என்றதை பார்க்கப் போகின்றோம். ஒன்று, முதலாவது குணம், இறைவன் என்பவன் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவன். அதை தன் வயத்தாதன் என்று சொல்லுவார்கள். சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவன் இறைவன். இரண்டாவது, இறைவன் தூய உடம்பினன். மூன்றாவதாக, இறைவன் இயல்பாக பாசம் அற்றவன். நான்காவதாக, முடிவிலா ஆற்றல் பெற்றவன். ஐந்தாவதாக, இயற்கை உணர்வினன். ஆறாவதாக, முற்றும் உணர்ந்தவன் உணர்வினன். ஏழாவதாக, பேரருள் உடையவன் என்று ஏழு குணங்களுக்கு மேலாக எட்டாவது குணமாக இன்பமே வடிவானவன் என்று எண்குணத்தான் என்று இறைவனை சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்படுகின்றது. இந்த எட்டு குணங்களில் முதல் சொன்ன நான்கு குணங்களும் சத்து, சித்து, ஆனந்தம் என்ற சச்சிதானந்தத்தில் சத்துக்குள் அடங்குகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. சத்தென்றால் இறைவன் என்ற கருத்து அதற்குள் முதல் நான்கு குணங்கள் அடங்குகின்றது. அதாவது அந்த நான்கு குணங்களை மீண்டும் பார்ப்போம். சுதந்திரமாக முடிவெடுப்பவன் என்பது சத்துக்குள்ளும், தூய உடம்பினன் ஆனவன் என்பது சத்துக்குள்ளும், இயல்பாகவே பாசம் அற்றவன் என்பது சத்து என்ற நிலையிலும், முடிவிலா ஆற்றல் பெற்றவன் என்பது சத்து என்ற நிலையிலும் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அடுத்த மூன்று குணங்களாகிய இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்பவன், பேரருள் உடையவன் என்ற மூன்று குணங்களும் சித்துவுக்குள் அடங்குகின்றது என்று வரையறுத்திருக்கின்றார்கள். இறுதியாக இருக்கும் இன்பமே வடிவானவன் என்பது ஆனந்தத்திற்குள் இருக்கின்றது. ஆகவே இறைவனின் எண்குணத்தான் என்பது என்னவென்றால், இந்த மூன்று சத்து, சித்து, ஆனந்தம் என்ற மூன்று சொற்களில் இருந்தும் வரும் சச்சிதானந்தத்திற்கு இன்னொரு பெயர் எண்குணத்தான் என்று இறைவனை வரையறுக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதற்குப் பிறகு இந்த இறைவனை பற்றி சில விடயங்கள் சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் இருந்து தொடர்ந்தும் அடிப்படை கருத்துகளாக கொடுக்கின்றார். அவற்றையும் இங்கு பார்த்து விடுவோம். அதில் முதலாவது எதை கொடுக்கின்றார் என்றால், சிவன் சக்தி என்ற வடிவில் தான் சிவன் இருக்கின்றார் என்பதை நாங்கள் பலமுறை முதலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் அடிப்படை கருத்தில் இருந்து பார்ப்போம். சிவன் சக்தி சேர்க்கைதான் கடவுள் என்றது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அந்த சேர்க்கைதான் இந்த எண் குணத்தான், எல்லாம் ஒன்றே என்றதுதான் சிவசக்தி கோட்பாடு. ஆகவே இந்த நிலையில்தான் சிவன் எப்படி இருக்கின்றான் என்பதை பார்த்தோம். இந்த ரெண்டும் சேர்ந்த நிலை, ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை என்று அதை பற்றி விரிவாக பின்னர் பார்க்கப் போகின்றோம். ஆகவே சிவன் இருக்கும் நிலை சொரூப நிலையாகவும், தடத்த நிலை என்பது சக்தியின் செயல்பாட்டில் இருக்கும் நிலையாகவும் சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே சிவன் என்றதுக்கு கருத்து பார்ப்போமாக இருந்தால், செயல் செய்யாமல் இருக்கும் நிலைதான் சிவன் நிலை என்றும், செயலை செய்விப்பவன் தான் சிவன், செயல் இல்லாமல் இருந்து அதை பார்த்து கொண்டிருப்பவன் தான் சிவன் என்று சிவனுக்கு கருத்து சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதேபோல் சக்தியின் நிலைக்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால், செயல் புரிபவள்தான் சக்தி என்றும், செயல் ஆற்றுபவள்தான் சக்தி என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே சிவனும் சக்தியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, ஒன்றாக இருப்பது, அதை ஒருவரும் இல்லை என்று சொல்ல முடியாது, அதுதான் இயற்கை. ஆகவே அவர்கள் செய்யும் நிலையில் என்ன செய்கின்றார்கள் என்பதில்தான் வேறுபாடு ஒன்றே தவிர, எந்த நிலையில் செய்கின்றார்கள் என்பதுதான் வேறுபாடே தவிர, இரண்டும் ஒன்றென்றது சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதிலிருந்துதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, முழு முதற் கடவுளே சிவன் என்றே சொல்லுகின்றது. ஆகவே சிவசக்தி ஒன்றாகத்தான் செயல்படும் என்று பார்த்தோம். ஆகவே ஒரு கேள்வியை கேட்கின்றார் சைவ சித்தாந்த பேராசிரியர், இதை விளங்கப்படுத்தும் போது, அப்போது மாயா சக்தி என்று ஒன்று இருக்கின்றது தானே, அதுவும் சக்தி தானே, ஆகவே சிவசக்திக்கும் மாயா சக்திக்கும் இருக்கும் வேறுபாடு என்ன என்று ஒரு கேள்வியை வைக்கின்றார். அது எல்லோருக்கும் எழும் கேள்விதான். ஆகவே மாயா சக்திக்கு முதலாவது வரவிலக்கணம் கொடுக்கின்றார், என்றும் உள்ளது என்று. அது முக்கியம், ஏனென்றால் பதி, பசு, பாசம் இந்த மூன்றும் அனாதியானது, என்றும் உள்ளது. ஆகவே மாயா சக்தி என்பதும் என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாயா சக்திக்கு சைவ சித்தாந்தத்தில் பரிக்கிரக சக்தி என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது, பரிக்கிரக சக்தி. ஆகவே இந்த மாயா சக்தி என்பதை இன்னொரு விதமாகவும் பேராசிரியர் சொல்கின்றார், இந்த சக்தி சிவனுக்குரிய வைப்பு சக்தி. வைப்பு சக்தி என்றால் ஆங்கிலத்தில் சொல்கின்றார் ஃபிக்ஸ் டிபாசிட், அதாவது ஒரு வைப்பகமாக இந்த மாயா சக்தி இறைவனுக்கு இருக்கின்றது. இறைவன் தேவைப்படும் போது அந்த சக்தியை எடுத்து பாவிப்பார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆகவே மாயா சக்தியாக இருந்தால் கூட இறைவனின் வைப்பு சக்தியாக இறையிலிருந்து விலத்தி இருக்கின்றது அந்த சக்தி என்று விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. சிவசக்தி என்பதை சைவ சித்தாந்தத்தில் தாத்தன்மிய உறவு என்று, தாத்தன்மிய உறவு என்று வரையறுக்கப்படுகின்றது. அதாவது தாத்தன்மிய உறவு என்று சொல்வது இரண்டற்ற ஒன்று என்று பொருள் சொல்லப்படுகின்றது. அதற்கு அழகான ஒரு உதாரணமும் கொடுக்கின்றார், சூரியனும் சூரிய கதிர்களும் போல என்று. சூரிய கதிர்கள் சூரியனில் இருந்து வந்தாலும், அந்த கதிர்கள் தான் வந்து இந்த உலகத்தில் சூரியனால் நடத்தப்படும் விடயங்களை நடத்தினாலும், அது சூரியனில் இருந்து வருகின்றது, அது சூரியனின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றதே தவிர, கதிர்கள் தான் இந்த உலகத்தில் செயல்பாட்டை நடத்துகின்றது, சூரியன் சூரியனாகவே இருக்கின்றான், அதேபோல்தான் சிவன் சிவனாகவே இருக்கின்றான், சக்தி செயல்பாட்டில் இருக்கின்றதென்று அற்புதமான உதாரணத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து பேராசிரியர் கொண்டு வந்து கொடுக்கின்றார். ஆகவே இதிலிருந்து பேராசிரியர் என்ன முடிவுக்கு வருகின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவத்தில் சக்தி எல்லாம் ஒன்றுதான், வெவ்வேறு தொழில் செய்யும் போது வெவ்வேறு பெயர்களை கொண்டிருக்கின்றது என்று ஒரு முடிவுக்கு வருகின்றார். அதிலிருந்து தான் நாங்கள் முன்னர் பார்த்த கடவுளுடைய செயல்கள், அறிவு இச்சை செயல்பாடுகளும், ஞானாசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி என்ற செயல்பாடுகள் எல்லாம் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒன்று, ஆனால் வெவ்வேறு நிலைகளில் அதை வைத்து பார்க்க வேண்டும் என்ற விளக்கத்தை கொண்டு வருகின்றார் அங்கே. அதைவிட கடவுளை பற்றி சொல்லும் போது, கடவுள் பேருயிர் ஆனவர், மற்றது அறியா அறிவிக்காமலே அறிவை கொண்டவர் என்ற ரெண்டு முக்கிய விளக்கங்களும் பேராசிரியரால் கொடுக்கப்படுகின்றது. இனி அடுத்த கேள்வி வருகின்றது. இந்த சக்தி என்பது எப்போது பிறக்கின்றது அல்லது எப்போது இது உருவாக்கப்படுகின்றது என்று ஒரு கேள்வி. ஆகவே இந்த சக்தி என்பது எப்போது உருவாக்கப்படுகின்றது ஓ பிறக்கின்றது என்ற ஒரு கேள்வி வரும்போது அதற்கு சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக பதில் கொடுக்கின்றது. சக்தி என்பது பிறக்கப்படுவது அல்ல. சக்தி என்பது சிவனின் ஒரு பகுதி. அது தொழில் புரிவதற்காக சக்தி நிலைக்கு வருகின்றது. ஆகவே சிவன் முழுமையாக சக்தியை கொண்டவன். அதைத்தான் சிவன் சக்தி என்று சொல்லுகின்றோம், சிவசக்தி என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த சக்திக்கு அடுத்ததாக பேராசிரியர் எதை கொண்டு வருகின்றார் என்றால், கடவுளுக்கு வடிவம் உண்டா? அது அடுத்த நிலை. கடவுளை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது எங்களுடைய பயிற்சிகளுக்கு. கடவுளுக்கு வடிவம் உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், கடவுள் உருவமாக இருக்கின்றார், அருவமாக இருக்கின்றார், அருவுருவமாக இருக்கின்றார் மூன்று நிலைகளில் என்று. ஆனால் கடவுளுக்கு வடிவம் உண்டா என்று கேட்டால் அதற்குரிய பதில் இல்லை. ஏனென்றால் வடிவம் இருக்கின்றது கடவுளுக்கு என்று சொல்லிவிட்டால் கடவுள் அழியும் பொருளாகி விடுவார். ஏனென்றால் பொருள்களுக்கு வடிவம் இருக்கின்றது, வடிவம் இருக்கும் பொருட்கள் எல்லாம் அழியும் பொருட்கள். ஆகவே அதற்குரிய விடை இல்லை என்றும், அதை அழகாக அவர் என்ன மாதிரி விளங்கப்படுத்துகின்றார் என்றால், கடவுளுக்கு வடிவம் இருக்கின்றதா என்பதற்கு இல்லை என்ற பொருள் என்னவென்றால், கடவுள் சொரூப நிலையில் இருக்கும்போது அவருக்கு அந்த வடிவம் இல்லை. அந்த வடிவம் எப்போது அவர் சிருஷ்டிக்கின்றார் என்றால், தன்னை மேலிருந்த நிலையிலிருந்து கீழே தடத்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த தடத்த நிலையில்தான் மற்றைய விடயங்களை அவர் சிருஷ்டிக்கின்றார். அது பிரம்மாவாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். அவர் என்னத்தை சிருஷ்டிக்கின்றாரோ அவையெல்லாம் வடிவம் கொண்டவை. ஆகவே கடவுளுக்கு வடிவம் உண்டா என்று பரமசிவன் அல்லது எங்களுடைய முழுமுதற் கடவுள் அல்லது பரம்பொருளை வைத்து பார்க்கும்போது அதற்குரிய விடை, கடவுளுக்கு வடிவம் இல்லை என்பதை திட்டவட்டமாக அவர் அங்கு வரையறுத்து சொல்கின்றார். ஆகவே இன்னொரு விடயத்தையும் அதற்கு உதாரணமாக சொல்கின்றார். சரி, அப்போது அவர் அந்த தடத்த நிலையில் வந்து மற்றைய நிலைகளை அவர் உருவாக்கும் போது இந்த ஐந்தொழில் புரிவதற்காக இருக்கலாம், மற்றைய விடயங்களுக்காக இருக்கலாம், சக்தி நிலையில் இருந்து உருவாக்கும் போது அவர்களுக்கு அந்த நிலையில் உருவாபவர்களுக்கு உடல் இருக்கின்றது. ஆகவே உயிர் போல, உயிருக்கு இருப்பது போல அவர்களுக்கு உடல் இருப்பதால் அதுவும் நிலையானது என்றதல்ல, அழியக்கூடியது. ஆகவே அதை என்ன மாதிரி விளங்கப்படுத்தலாம் என்று அதை அற்புதமாக விளங்கப்படுத்துகின்றார். அதை எப்படி விளங்கப்படுத்துகின்றார் என்றால், எங்களுக்கு அதாவது உயிர்களுக்கு கிடைக்கும் உடல் கருவில் இருந்து உற்பத்தியான உடல். எங்கென்றாலும் உயிர்கள் கருவில் இருந்து உற்பத்தியான உடலில்தான் உயிர் கொண்டு இறைவனால் இணைக்கப்படுகின்றது. ஆனால் அவர் தடத்த நிலையில் வந்து எடுக்கும் உருவங்கள் எல்லாம் திரு அருளில் இருந்து வந்த உடல்களே தவிர கருவில் இருந்து வந்த உடல் அல்ல. அதுதான் அந்த உடல்களுக்குரிய வித்தியாசம். அது ரெண்டையும் நாங்கள் சேர்த்து பார்க்க கூடாது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது அழகாக. ஆகவே அதனுடைய முடிவாக என்ன சொல்கின்றது என்றால், எங்களுடைய உயிர்களின் உடல்கள் எல்லாம் கருமேனி என்றும், இறைவன் தடத்த நிலையில் வந்து எடுத்த உருவங்கள் எல்லாம் திருமேனி என்றும் அது வரையறுத்து முடிக்கின்றது. இவ்வளவுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள். கடவுள் நிலையில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட கருத்துக்களை சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் ஏன் பார்த்தோம்? இப்போது இது ஐந்தாவது வகுப்பாக பார்த்திருக்கின்றோம். இது அடிப்படை கருத்துக்களை. எங்களுடைய உயிர் இந்த ஐந்து நிலைகளிலும், ஐந்து பொருட்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை, பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர். இந்த ஐந்தும், இந்த ஐந்தை பற்றிய அடிப்படை கருத்து எங்களுக்கு தெரிந்திருந்தால்தான் கிரியா சாதகர்களுக்கு அவர்களுடைய பயிற்சியில் அடுத்த நிலைக்கு போவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த 5 கருத்துக்களை பற்றியும் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் தெய்வீக குரலில் அடிப்படை கருத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முழு விளக்கமும் அங்கே இல்லை. ஆனால் இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த யோகத்தில் யோகியார் அவர்கள் பாபாஜியின் அருளுக்கிறங்க இந்த புத்தகத்தை நீலகண்டனும் யோகி ராமையா அவர்களும் எழுதும் போது பாபாஜியினால் கொடுக்கப்பட்ட விடயங்கள் முழுக்க அந்த புத்தகத்தில் மிகவும் சுருக்கமாக எல்லா விடயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனுடைய விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் பொதிந்திருக்கின்றது என்பது யோகியாரால் சொல்லப்பட்ட உண்மை. அது இப்போது நாங்கள் அந்த நூல்களை பார்க்கும்போது தெரிய வருகின்றது. ஆகவே எங்களுடைய குருமார்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கும் கிரியா பாபாஜிக்கும் எங்களுடைய பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் எடுத்து எங்களுடைய கிரியா யோகா சாதனையை மேலும் மேலும் நன்றாக செய்ய வேண்டும் என்று பாபாஜியுடன் அருள் வேண்டி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி. இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்று இறைவன் ஐயா இல்லை, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான ஒரு சத்சங்கம். சைவ சித்தாந்தத்திலிருந்து கிரியா யோக அடிப்படை கருத்துக்கள்ல இது ஒரு பகுதி, அதுலயும் இது ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதியினுடைய தொகுப்பை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. இது கிரியா யோகத்துக்கு அவசியமான ஒரு உண்மை. எப்படின்னா பயிற்சி நம்ம செஞ்சிட்டே இருக்கக்குள்ள இதனுடைய விளைவு என்ன என்றது நமக்கு தெரியணும். அந்த விளைவு தெரியறதுக்கு அந்த கருவிகள் என்னென்ன பண்ணுதுன்றது நமக்கு தெரியணும். உயிருன்றது தெரிஞ்ச விஷயம், அந்த உயிர்ல இருந்து எத்தனை விஷயம் செயல்படுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில இன்றைய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக சைவ சித்தாந்தத்துல கொடுக்கப்பட்ட கருத்துக்களை கொண்டு வந்து பாபாஜியுடைய திருவருளால வந்து நமக்கு கிடைச்சது. இன்னும் பல கருத்துக்களை பாபாஜி மூலியமா நமக்கு கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அழகாக அதை சுருக்கமாக சொன்னீர்கள். அதுதான் உண்மை. பாபாஜியின் அருளினால் இது நடைபெறுகின்றது. சாதகர்களுக்கு படியான கருத்துக்கள் வந்து சேருகின்றது. அது எல்லாவற்றிற்கும் பாபாஜியின் அருள், பரம்பொருளின் அருள்தான் முக்கியம். அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய உதவியுடன் இவற்றை சொல்லக்கூடியதாக எடுத்து வரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.